நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் ஜனனி, ராமநாதன், லலிதா, அர்ஜுனமணி.
வணக்கம்.
வணக்கம்.
தமிழ்ல வந்து சொல்ல போனா வந்து ஓரண சேர்க்கையாளர்களின் திருமணம், இங்கிலீஷ்ல சொல்ல போனா சேம் செக்ஸ் மேரேஜ் அல்லது மேரேஜ் ஈக்வாலிட்டி, அதை பற்றி பேசுறோம். அர்ஜுனமணி, உங்க கருத்தை சொல்லுங்களேன்.
இந்த கருத்தை ஆதரிப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த கருத்து கணிப்பு வந்து திருமண சட்டத்தின் முன் அனைவரும் சமமா இல்லையா என்ற கேள்விக்கு விடையாக அமையுமே அன்றி, ஒருவரின் இச்சேர்க்கை சரியா தவறா, இவர்கள் செய்வதெல்லாம் நியாயமா, அல்லது இவர்கள் குழந்தைகளை தத்தெடுத்துக் கொள்ளலாமா, பெற்றுக் கொள்ளலாமா, இது போன்ற கேள்விகளுக்கு பதிலாக அமையாது. அதற்கு இங்கே இடமில்லை. இங்கே சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக கருதப்பட வேண்டும் என்ற காரணத்தினால், அது மட்டுமல்லாமல் ஓரணை சேர்க்கையில் பிணைப்பில் உள்ள தம்பதியர் இன்று பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள். அவர்களுக்கு அன்பு காட்டி அனைவரும் ஆம் என்று வாக்களிப்பதன் மூலம் அவர்கள் மற்றவர்களைப் போல ஒரு தம்பதியராக வாழ வகை செய்யும் என்பதால் ஆம் என்று வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன்.
சரி, ஜனனி என்ன நினைக்கிறீங்க?
சார், நான் வந்து நோ அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணம் என்னன்னா, வந்து மேரேஜுங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்லை, நூத்து ஆயிரக்கணக்கா இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு லா ரெகுலேஷன், அதெல்லாம் வந்து புது புது விஷயங்கள். மேரேஜுங்கிற கான்செப்ட் கம்பேர் பண்ணும்போது லா வந்து புது விஷயம். இப்போ இந்த மேரேஜை சேஞ்ச் பண்றோம், இந்த மேரேஜ் கான்செப்டை சேஞ்ச் பண்ண நினைக்கிறதுல லாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மேரேஜை வந்து ரொம்ப அதிகமாக்குறோம். அப்ப நாளைக்கு வந்து ஒரு ஒரு நார்மல் ரிலீஜியஸ் ஒரு காட் ஃபியரிங் ஃபேமிலி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வியூஸ் ஆஃப் மேரேஜ் இருக்கிறவங்களுக்கு அவங்க லா வந்து அவங்கள ஒரு ஹோமோஃபோபியா அப்படின்னு பார்க்கும். ஸோ நம்ம சொசைட்டியை மாத்திரம், ஒரு ஒரு நார்மல் லைவ்லிஹுட மாத்திரம், அது அந்த அவங்களுக்கு அவங்கள மதிக்கிறேன், நான் மதிக்கலன்னு நான் சொல்லலை, பட் ஒரு கான்செப்டா இதை மாத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்லை.
ராமநாதன்,
சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம்ங்கிறதுல எனக்கும் உடன்பாடு உண்டு. ஆனா ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கணும் அப்படிங்கிறதுல சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். நம்ம ஊர்கள் எல்லாம் சாதாரணமா சொல்லுவாங்க, அடுத்தவன் மூக்க தொடர வரைக்கும் தான் நமக்கு உரிமை. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல்லும் பதரும் ஒன்றாக கருதப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கருத்தை நாம
இருக்கிறேன். இது அப்படி எதுவும் சொல்லவில்லை. எல்லாரும் மனிதர்கள். நான் பணி செய்யும் இடங்களில் இந்த ஓரணை சேர்க்கை உள்ள சில மனிதர்கள் என்னுடன் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த வகையிலும் பதர்கள் அல்ல, அவர்கள் கருணையுள்ள அன்புள்ள மனிதர்கள். அவர்களை மனிதர்களாக பார்க்காமல் பதர்களாக பார்ப்பதால் தான் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள். தயவு செய்து இப்படி பிரித்து பேசாதீர்கள்.
நான் தவறான இடத்துக்கு கொண்டு போறீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரே நெல் பயிர்ல வளர்ந்ததுங்கிறதுக்காக நெல்ல நெல்லுன்னு தானே சொல்லுவோம். நான் அந்த இடத்துல பதருங்கிற வார்த்தையை கொண்டு வந்தது வேற அடிப்படையில் இல்ல. அதை நம்ம பிரிக்கும் போது இது நெல் இது பதர்ந்தான பிரிப்போம்.
லலிதா என்ன சொல்றீங்க?
உண்மையை சொல்லணும்னா, திருமணம் என்பது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது பல நூற்றாண்டுகளுக்கு முந்தி. எதுக்கு அங்கீகரிக்கப்பட்டதுனாக்கா, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்த இருக்கலாம் ஒரு 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 கருத்து இருந்தது. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னாக்கா, நாசி ஜெர்மனிலையும் தென் ஆப்பிரிக்காவில் அப்பார்டைட் ரெஜிம் இருந்த பொழுதும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கருப்போ அல்லது வெள்ளையோ திருமணம் செய்தது முடியாது. திருமணம் என்பது அரசியலால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று. இதுக்கும் கடவுளுக்கும் நம்பிக்கை ஒரு ஒரு சம்பந்தமே கிடையாது. இது சமூக நிலைப்பாட்டில இருந்து அரசியல் நிலைப்பாடா மாறிடுச்சு. இப்ப நீங்க பேசுறதுல அரசியல் தான். சமூக ரீதியில பாத்தீங்கன்னாக்கா, ஆணும் பெண்ணும் ஒன்றா இருந்தாங்க, ஆணும் ஒன்றா இருந்தாங்க, பெண்ணும் பெண்ணுமானா இருந்தாங்க பல நூற்றாண்டு. இது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு
சரி. இப்ப காலங்காலமாக இப்ப ஜனனி சொல்ற மாதிரி 10,000 பல்லாண்டுகளாக இருக்கிற ஒரு சம்பிரதாயம் அல்லது ஒரு முறையை வந்து திடீர்னு மாற்றுறது வந்து எப்படி சரி?
மாற்றது இல்லையே, ஏற்கனவே உள்ளது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் வந்து ஒரு தாய் சை நலன் தாவி, நானா நூற்றுக்கணக்கான ஓரணை சேர்க்கையில சேர்ந்து வாழ்ற தம்பதிகளை பார்த்திருக்கேன். அவங்க குழந்தைங்க வளர்க்கறத பார்த்துருக்கேன், அவங்களே பெற்று வளர்த்ததையும் பார்த்துருக்கேன். அவங்க நல்லா வளர்க்குறாங்க, பிரச்சனையே கிடையாது. இப்ப வளர குழந்தைங்கள்லாம் அந்த 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 மாதிரி தம்பதிகள் கையில வளர்ந்த பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூட போறாங்க, அவங்களுக்கு நல்லா விளங்குது. இது என்ன விஷயம், இந்த விஷயத்தை உள்நோக்கி அவங்களுக்கு நல்ல நல்ல விளக்கமா சொல்லக்கூடிய திறமை இருக்கு அவங்களுக்கு.
பட் இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவோ ரிலேஸ் எவ்வளவோ அகாடமிக் ஸ்டடிஸ் பாக்குறோம், இந்த மாதிரி சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல என்வாயர்மெண்ட் குடுக்கறது இல்லங்கிற அகாடமிக் ஸ்டடி வருது.
போய் அப்படி ஒரு ஸ்டடி கிடையாது.
பட் அது அதை வந்து அதை எதிர்க்கிற மாதிரி அது போய்,
அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த கருத்து கணிப்பு அது சரியா, அவர்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்க்கிறார்களா என்பது பற்றியது அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இந்த நோ காம்பைனர்ஸ் தான் அதை வீணாக அந்த பிரச்சனையை கிளப்புகிறார்கள். அதாவது உண்மையில் என்னவென்றால், அவர்கள் திருமண சட்டத்தின் அதில் கூட திருமண சட்டத்தில் சிவில் மேரேஜ் மட்டும்தான் அனுமதிக்கப் போகிறார்கள். சர்ச்சில் மேரேஜ் பண்றதையோ ஒரு மாஸ்க்லயோ அல்லது டெம்பிள்லயோ போய் கல்யாணம் பண்ணுவதை அறுக்கிறதற்கு அந்தந்த சமய அதிகாரிகளுக்கு உரிமை வழங்கப்பட போகிறது.
இவங்க சம உரிமை கேட்கறாங்க, காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாக்கா இவ்வளவு குழப்பமே வராது. என்னக்கா இப்ப ஓரணேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு தம்பதி வந்து புரிஞ்சு போனாக்கா சொபினேஷன் கிடைக்கிறது இல்ல. குழந்தைகள் வந்து வேற யாருக்காச்சும் வழக்க போடுறாங்க. அந்த அந்த துணையா இருந்த ஒருத்தரோ அல்ல ஒருத்தியோ அவங்களுக்கு அந்த குழந்தைய கொடுக்க மாட்டுறாங்க. ஒன்னா இருக்கும்போது அவங்க கவனிச்சிட குழந்தைங்களை வேற யாருக்கும் தத்து கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி பல உரிமைகள் அவங்களோட பறிக்கப்பட்டுள்ளது. குளிர் சொந்தம் இல்ல, சுப்பர்விஷன் தோறும் இல்ல. இந்த காரணத்துக்காக தான்
இப்ப நீங்க அதே சிச்சுவேஷனை யூகேல பாத்தீங்கன்னா, யூகேல சேம் செக்ஸ் மேரேஜ் இப்ப லீகலைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப எவ்வளவோ அடாப்ஷன் ஏஜென்சிஸ் வந்து ஒரு காட் ஃபியரிங் கப்பலுக்கு குழந்தைகளை தத்து கொடுக்கறதுக்கு தே ஆர் ஹெசிடேட்டிங்.
நீங்க உரிமைன்னு சொல்ற விஷயம் எந்த அளவுக்கு மனித வாழ்க்கையின் கட்டமைப்பையே மாற்றி அமைக்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. இங்க குடும்பங்கள், நீங்க வந்து ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிமை வேண்டும் என்று நீங்க கேட்கிற அதே காலகட்டத்துல நீங்க பேசுறது எல்லாரையும் வந்து ஒரு காலகட்டத்துல மனித கடவுள் மனுஷனை படைச்சப்போ அதுல படைத்த சில குறைபாடுகள்னால சிலருக்கு வந்து கஷ்டம் வந்துச்சு. அவங்கள விட்டுட்டு இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு பெண்ணோடு பேசி அவளோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள தகுதி இல்லாதவர்கள் அல்லது அந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான், நான் எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது, நான் ஒரு ஆணோட தான் குடும்பம்
நடத்துவேன். கருத்து மன்னிக்க வேண்டும், இது உங்களுடைய
சரியான
கருத்து, இதற்கு ஆதாரம் ஏதும் இல்லை.
ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு, நான் ஒரு தாஜி 50 வருஷமா நர்ஸா இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கருத்தை எந்த ஒரு மருத்துவ சேர்ந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த மெண்டல் ஹெல்த் ப்ராப்ளமும் கிடையாது. அந்த மெண்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வரத காரணம் உங்களை போன்றவர்கள் சமுதாயத்தில் மட்டம் தட்டே இருக்கு.
யூகேல வந்து ஜெண்டர் நியூட்ரலிட்டி எஜுகேஷன் எல்லாம் சொல்லி தராங்க. ஏன்னா அங்க சேம் செக்ஸ் மேரேஜ் இப்ப லீகல். 3 வயசு குழந்தைகிட்ட நீ ஒரு ஆண் கிடையாது பெண் கிடையாது, நீ வந்து எதுவா எது உனக்கு தோணுதோ அதுதான் நீனு. அண்ட் இது வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு தாட்ஃபுல்னஸ் ப்ராசஸ்ன்னு சொல்றது வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட இந்த மாதிரி கரெக்டா?
இது பற்றி 2 கருத்துக்கள். ஒன்று வந்து இது வந்து இந்த ஓரின சேர்க்கை திருமணத்தை பற்றிக்கு சம்பந்தம் இல்லாதது. இரண்டாவது, ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பிரச்சனை வேறு.
ஒரு டிஃபாக்டோ கப்பலுக்கு ஒரு மேரிட் கப்பலுக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அவங்களுக்கு என்னெல்லாம் டாக்ஸ்
பிரேக் அதிகாரத்தை அவங்க பயன்படுத்த முடியாது.
இல்ல கேளுங்க, ஒரு சட்டங்கிறது சமுதாயத்துக்காக ஏற்பட்ட விஷயம், அதுதான் நான் சொல்றேன். அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஃபைனான்சியலி எல்லா உரிமையும் ஒரு
உரிமை கிடையாது. உண்மை என்னன்னாக்கா, ஒரு ஒரு தம்பதிகள் விவாகரத்து செய்வதுன்னா லோ கோஸ்ட்ல போய் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயம் நான் பல விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கேன். ஆனா டிஃபெக்டிவ் கப்பல் விவாகரத்து செய்யறதுனாக்கா, பிரிஞ்சு போறதுனாக்கா, சொத்து விஷயத்த ஹைகோர்ட்டுக்கு போகணும். $30,000 மேல கட்டி ஆகணும். டிஃபெக்ட் கப்பல பற்றி பேசலாம். இப்ப நீங்களும் டிஃபெக்டா இருக்கலாம், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இப்ப கல்யாணத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடுது இல்ல. அப்ப எல்லாம் சம உரிமை தானே? அப்ப இது இந்த பிரச்சனையும் ஒண்ணு இருக்காது.
திருமணத்துலதான் பங்கு வேணும்னு ஏன் கேக்குறாங்கன்னு கேக்குறேன்.
ஏனென்றால் அவர்கள் திருமணம் தான் செய்து கொள்கிறார்கள், சேர்ந்து வாழ்கிறார்கள். சேர்ந்து வாழும் போது அதற்கு திருமணம் என்றுதான் பேரு. திருமணம் ஒன்றினால் அது திருமணம்.
ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றினால் தான் திருமணம் என்னோட வாக்குவாதம்
இல்ல. அது நீங்க சொல்றீங்க, ஆனா அப்படி இருக்க வேண்டியது இல்லை. இன்றைக்கு பல நாடுகளில் எல்லாம் மாறிவிட்டது
சார். அமெரிக்காவில சொல்றாங்க அப்படிங்கிற,
அமெரிக்காவில சொல்லல, அமெரிக்காவில முழுசா சொன்னாங்களா தெரியாது. மற்ற பல நாடுகளில், பெரும்பாலான நாடுகளில் மக்கள் சிந்தித்து இதுதான் சரியான முடிவு என்று எடுத்திருக்கிறார்கள்.
சேம் செக்ஸ் மேரேஜ், மேரேஜ் ஈக்குவாலிட்டி, ஓரின சேர்க்கையாளர்களின் திருமணங்களுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் தருவதா என்பது குறித்து நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் கருத்து வாக்கெடுப்பு குறித்த விவாதம், பரிமாற்றம். இதில் கலந்து கொண்டிருப்பவர்கள் ராமநாதன், அர்ஜுனமணி, லலிதா மற்றும் ஜனனி.
ஒரு பெண் அவளோடு அன்பான முறையிலே குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டும், அதுதான் இல்லறம் என்பதுதான் தர்மம். நீங்க இப்ப டெஃபினிஷன்ல கூட a woman and a man voluntarily entering into life னு சொல்லிருக்காங்க. லைஃப்ங்கிற வார்த்தைக்கு நீங்க போய் தனியா ஒரு டெஃபினிஷனை பாத்தீங்கன்னா, லைஃப்ல ரீப்ரொடக்ஷன்ன்றது முக்கியமான பாகம். நம்ம வந்தா சட்டத்தை மாத்திரலாம், லைஃப்ங்கிற வார்த்தைக்கான டெஃபினிஷனை மாத்த முடியாது.
என்னோட துறையில பல ஓரின சேர்க்கை கப்பல்ஸ் நான் பார்த்துருக்கேன். இப்ப ஒரு ஆண் கப்பலும் ஒரு பெண் கப்பலும் அவங்களது உயிரணையும் முட்டையும் பகிர்ந்துக்கிறாங்க, அவங்களே பெற்றெடுத்து குழந்தைகளை பராமரிக்கிறாங்க, வளர்க்கறாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு, ரீப்ரொடக்ஷன்ன்றது பிரச்சனையே இல்லை.
சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து மேரேஜ் பத்தி மட்டும் டிஸ்கஷன் கிடையாது, இது சமுதாயம், நாளைக்கு நம்மளோட ஃபியூச்சர், நம்ம ஒரு ஒரு சிவிலைசேஷன் பத்தியான க்வெஸ்சன் இது.
இது வந்து மைக்ரோ ஃபேமிலிஸை உண்டாக்கும். மைக்ரோ ஃபேமிலிஸ்னால இருக்கிற ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்களோட, இப்ப நீங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்துதான் நம்ம அந்த டிப்ரெஷன்ன்ற வார்த்தையவே கேட்க ஆரம்பிக்கிறோம். 20 வருஷம் 30 வருஷமா தான் டிப்ரெஷன்ன்ற வார்த்தையவே கேட்க ஆரம்பிக்கிறோம், நிறைய அதிகமா குடும்பங்களுக்கு இடையில. அதுக்கு காரணம் என்ன? சாய்ந்து கொள்ள தோல் இல்லாத ரெண்டு பேர் மட்டும் கடந்து மைக்ரோ ஃபேமிலிஸ்ல மனநிலை சரியில்லாத குடும்பங்களை தான் உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறோம். சிதைக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து அதிகமா வயலண்டான குடும்பங்களை வயலன்ஸை உண்டாக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து.
இதுல வேற எந்த அடிப்படை உண்மையும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ உண்மையில என்னாகுதுன்னா, நீங்க இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கிறது இல்ல, எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா தான் படைக்கிறாரு.
உங்களுக்கு சூப்பர் அனிமேஷன் தான் வேணும்னா அந்த லெஜிஸ்லேஷன்
கடவுள் தான், அதாவது கடவுள் வழி நடத்துகிறார் என்றுதான் எல்லா சமயம் சொல்லுகிறது. அன்புடைய எவரும் அதை சொல்ல மாட்டார்கள். கடவுள் கருணையே உருவமானவர் என்று சொல்லுகிறார்கள். அதனால் கடவுளை நம்புகிறவர்கள் ஆம் என்றே வாக்களிக்க வேண்டும் என்று நான் ஆணித்தரமாக நம்புகிறேன்.
பத்தி சிந்திக்காம நீங்க வந்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டே,
எது இயற்கை இது இயற்கையில் இவர் இவரு யார் முடிவு செய்யறதுக்கு? மதுராந்தகத்துல வருஷம் ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்குது. இந்து மதத்துல இது பெரிய கோயில்ல அரவணைக்கு முன்னாடி திரும்ப செஞ்சுக்கிறாங்க. அந்த அந்த பழக்கம்லாம் கலாச்சார ரீதியில அப்படி பார்த்தா அந்த மாதிரி அந்த மாதிரி
எவ்வளோ பேரோட வேலை பாக்குறோம், எவ்வளோ சொசைட்டில நம்ம பீப்புள என்கவுண்டர் பண்றோம், பட் மேரேஜ்ங்கிற அந்த ஸ்டாம்ப் எதுக்குங்கிறது தான் எங்களோட கேள்வி.
ரொம்ப சிம்பிள், அவங்களும் சட்டபூர்வமா சட்ட ரீதியா அவங்க இருக்கிறாங்கன்னு நம்ம நம்ம ஒத்துக்கிறதுக்கு ஒரு அடையாளம் அது.
அரசாங்கத்திற்கு இன்று உள்ள நிலைமையில எல்லாரையும் சமமாக நடத்துவதற்கு, ஏனென்றால் நீங்கள் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அனைவருக்கும் சம உரிமை, எல்லாவற்றிலும் சம உரிமை என்று கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது. அந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்வதை நடைமுறைப்படுத்த அரசாங்கத்திற்கு தேவை இருக்கிறது. அந்த தேவைக்காகத்தான் இதை செய்யப்படுகிறதே தவிர, இது யாருக்கும் சலுகையை காட்டுவதற்கோ யாருக்கும் சலுகையை குறைப்பதற்காகவோ செய்யப்படுவதல்ல.
அதே கான்ஸ்டிடியூஷனல் லெஜிஸ்லேஷன்ல தான் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் மட்டும்தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு இருக்கு. அதை நீங்க மாத்தணும். நான் இப்ப போய் திருமணத்துல டிஃபாக்டோ ரிலேஷன்ஷிப்புக்கும் திருமணத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, நேரடியா சொத்து ஒப்படைவும் சூப்பர் அனுவேஷன் பிரிவிலேஜஸும் கிடைக்காதுங்கிற ஒண்ணு மட்டும்தான் அதுல டிஃபரன்ஸ். அது வேணும்னா நீங்க போய் சூப்பரனுவேஷன் ஆக்டையும் டாக்ஸ்ல போய் என்ன சொத்து மேலப்படைவு சட்டங்களையும் திருத்துங்க. அதுக்கு ஏன் திருமணம்ங்கிற அந்த பவித்திரமான வார்த்தையை ஏன் கேடுபடுத்தணும்?
அது மட்டும் இல்லைன்னா பல விஷயங்க இருக்கு அதுல. சட்டப்படி அவங்க இருக்கிறாங்க ஒத்துக்கிறதுக்கு நம்ம வந்து இப்ப நீங்க அன்பு அன்புன்னு பேசுறீங்க, காதல்னு பேசுறீங்க, ஆனா நீங்க பேச எதுலையுமே அன்பை காணும், பைவை காணும், புரிஞ்சுணர்வை காணும். உங்களுக்கு பிடிக்கல அதனால இருக்க கூடாது, அப்படிதான் உங்க வாக்குவாதம்.
அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்குமே நானும் ஐ இன் பிரின்சிபிள் ஐ அக்ரி. அவங்க சொல்றது வந்து அன்பு மரியாதை அதெல்லாம் எல்லாம் வந்து எல்லார் மனசுலயும் இருக்கு. அண்ட் நார்மல் பீப்புள் வந்து எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு கம்யூனிட்டியா நம்ம வாழறோம். ஆஸ்திரேலியா இவ்வளவு நல்ல கண்ட்ரி அப்படிங்கிற எல்லா உலகம் ஃபுல்லா பேசுறது காரணமே எல்லாரும் அந்த மாதிரி வேல்யூஸோட வாழறோம். பட் அந்த மேரேஜுங்கிற கான்செப்ட் க்வெஸ்சன் மட்டும் கிடையாது. இது சொசைட்டிய வந்து சேஞ்ச் பண்றோம். சொசைட்டி சேஞ்ச் ஆகும் போது லா சேஞ்ச் ஆகும். அந்த லா சேஞ்ச் ஆகும் போது அது எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது வந்து இட்ஸ் அ பிகர் க்வெஸ்சன்.
20 வருஷம் கழிச்சு ஜனனி சொல்ற மாதிரி சமுதாயத்துல என்ன மாற்றம் ஏற்படும்னு நீங்க உத்தேசிச்சீங்களா? ஒரு நாளாவது உட்கார்ந்து சிந்திச்சீங்களா?
கேள்வி கேக்குறேன். அந்த காலத்துல சவுத் ஆப்பிரிக்காவில ஒரு கருப்பு ஆணும் ஒரு வெள்ளைக்கார பெண்ணும் அல்லது ஒரு கருப்பு பெண்ணும் ஒரு வெள்ளை ஆணும் கல்யாணம் பண்ணும் போது இதே ஆர்குமெண்ட்ஸ் தான் பாவிச்சாங்க. உலகம் அணுகி போலியே திருமணம் என்பது ஓவர் ரேட்டட் அப்படின்னு நான் சொல்றேன்.
அத அந்தந்த சட்டத்தை மாத்தி வாங்கிட்டு போகலாம். எதுக்கு திருமணம்ங்கிற வார்த்தையை மட்டும் ரீடிஃபைன் பண்ணணும்?
குறைஞ்சு போகுது. அவங்க திருமணம் பண்ணி அவங்களுக்கு குறைஞ்சு போறது இல்ல,
எல்லாம் குறையுதுங்க. நீங்க தப்பு பண்ணாலும் எனக்கு குறையும். நானா ஏன்னா சமுதாயத்துல நான் ஒரு பகுதி,
அவங்களுக்கும் அதே உரிமை தேவை. ஹியூமன் ரைட்ஸ் அது ஒரு அடிப்படை மனித உரிமை,
அடிப்படை உரிமை கிடையாதுங்க.
மிக நன்றி லலிதா, ஜனனி, ராமநாதன், அர்ஜுனமணி,
நன்றி,
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.